பாகமகிழ்வோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பலவீனத்தை பலமாக மாற்றுவார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பாந்தவர்களே, இதோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த 2வது நாளில் இருக்கின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா, எது சாட்சியாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அங்கு திறக்கப்பட்ட கல்லறை ஒரு சாட்சியாக இருந்தது. அடுத்தபடியாக அந்த திறந்த கல்லறை காலியான கல்லறையாக இருந்தது, அது 2வது சாட்சியாக இருந்தது. 3வது சாட்சியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த கல்லறைக்குள் இருந்த அவருடைய உடலை போர்த்திய துணிகள் மட்டும் இருந்தன. இவ்வாறாக வெறும் பொருட்கள் மட்டும்தான் சாட்சியாக இருந்தன. இதனுடைய வரிசையில் மரியாவினுடைய சாட்சியானது இந்த நற்செய்தியாக நமக்கு வருகின்றது. எனவே மரியாவும் மகதலா மரியாவும் சென்று கல்லறையை அடைகின்றார்கள். அங்கு இறந்த ஆண்டவருடைய உடலை அவர்கள் காணவில்லை, மாறாக உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள், ஆண்டவரை பற்றி கொள்கின்றார்கள். அதே செய்தியை மகதலா மரியா இயேசுவுடைய சீடர்களுக்கு எடுத்து செல்கின்றார்கள். இப்படியாக திறக்கப்பட்ட கல், காலியான கல்லறை, துணி, இந்த வரிசையில் பெண்களுடைய சாட்சியமும் அமைகின்றது. யூத சமயத்தினுடைய அடிப்படையில் அல்லது யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்கள் 2வது தர குடிமக்களாக கருதப்பட்டார்கள். எனவே பெண்களுடைய சாட்சியம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே இந்த பொருட்களுக்கும் இந்த பெண்களுக்கும் ஒரே சம்பந்தம்தான். இந்த பொருள் சொல்கின்ற சாட்சியமும் பெண்கள் சொல்கின்ற சாட்சியமும் ஒன்றுதான். இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆதிக்க யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி பலவீனமாக பார்க்கப்பட்ட இந்த சாட்சியங்கள் அனைத்தும் இப்பொழுது பலமாக பார்க்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு மறக்க முடியாத கடவுளுடைய ஆசீர்வாதம் நிகழ்ந்த ஒரு செயல், என்ன செயல் என்று பார்க்கும் பொழுது, நான் குருமாணவராக படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பது எனக்கு ஒழுங்காக வாசிக்க தெரியாது, எனக்கு ஒழுங்காக பேச தெரியாது. நாம் பேசும்போது நாக்கு குரலும் திக்குவாய் போல நான் பேசுவேன். எனவே வாசிக்கும் பொழுதும் சரி, பார்த்து தான் வாசிப்பேன், ஆனால் பயத்திலோ அல்லது தடுமாறத்திலோ பல பிழைகளை விட்டு நான் வாசிப்பேன். இப்படியாக நான் செய்யும் பொழுது பல வேளைகளில் நான் திட்டுகள் வாங்கியிருக்கின்றேன். சில வேளைகளில் என்னுடைய நண்பர்களுடைய மத்தியில் நான் பேசும் பொழுது, நான் தவறாக பேசும் பொழுது அதை வைத்து கொண்டு என்னை அவமானப்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இப்படியாக பேசுவதற்கே திணறிக் கொண்டிருந்த எனக்கு ஆண்டவருடைய அருள் பொழிவு நாள் எனக்கு வந்த பொழுது ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடினேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு திக்கும் ஏற்படக்கூடாது, நான் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு நல்லபடியாக அறிவிக்க வேண்டும், நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களுடைய உள்ளங்களில் தட்ட வேண்டும், அந்த உள்ளத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்று என்னுடைய குருத்துவ நாளில் நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். நான் திருப்பலியும் மறையுறையும் ஆற்றிய பிறகு பலரும் என்னிடம் வந்து சொல்கின்ற முதல் காரியம், உங்களுடைய வார்த்தை அழகாக இருக்கிறது, நீங்கள் சொல்கின்ற சொற்கள் எங்களுக்கு புரிகின்றது, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் காதுக்குள்ளாக நுழைகின்றது, அது எங்களுடைய உள்ளத்தில் பதிகின்றது என்று பல இறை மக்களும் இடத்தில் வந்து சாட்சியாக கூறியிருக்கின்றார்கள். இப்படியாக நான் குருமாணவராக இருந்த பொழுது நான் அவமானப்பட்டு நான் அசிங்கப்பட்டு பல நபர்களிடம் நான் திட்டு வாங்கிய அந்த பலவீனமான காரியம் இன்று ஆண்டவருடைய கிருபையால் ஒரு பலமாக பார்க்கப்படுகின்றது. அப்படிதான் இந்த மகதலா மரியாவினுடைய சாட்சியமும் நமக்கு அமைகின்றது. மகதலா மரியா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். சீடர்கள் உடனடியாக நம்பவில்லை. அனைத்து சீடர்களும் பேதுருடைய தலைமையில் ஓடோடி வந்து அந்த காலியான கல்லறையை பார்த்த பிறகுதான் அவர்கள் நம்புகின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு மிகவும் ஒரு பலவீனமான சாட்சியாக இந்த மகதலா மரியாவினுடைய சாட்சியம் இருந்தது. ஆனால் அந்த பலவீனமான சாட்சியத்தின்படி திருத்தூதர்கள் நம்பினார்கள். அந்த திருத்தூதர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு அவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். இன்று முதல் வாசகத்தின் அடிப்படையில் பேதுருவின் தலைமையில் திருத்தூதர்கள் எல்லாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது 3000 மக்கள் வந்து திருமுழுக்கு பெற்று கொண்டார்கள் என்று முதல் வாசகமானது நமக்கு பதிவு செய்கின்றது. இப்படி ஒரு பலவீனமான சாட்சியத்திலிருந்து உருவாக்கப்பட்ட உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சியம் இன்று 3000 மக்கள் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய சாட்சியாக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பலவீனம்தான் இந்த பலத்திற்கு காரணமாக அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில் நாம் பல இடங்களில் திருப்பி பார்க்கும் பொழுது பலருடைய பலவீனத்தை ஆண்டவர் பலமாக மாற்றினார் என்பதை நம்மால் கண்டு உணர முடிகின்றது. தொடக்க நூலில் குறிப்பாக ஆபிரகாமை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமினுடைய பலவீனம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் வயதான காலத்தில் இருக்கின்றார். ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் அவருக்கு குழந்தை பேறு என்பதே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். உன்னுடைய தலைமுறையை நான் பெருக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கடலில் இருக்கின்ற அந்த மணலை போலவும் வானத்தில் இருக்கின்ற விண்மீனைப் போலவும் உடைய இனத்தை நான் பெரிதாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவருக்கு வயது முதிர்ந்திருந்தது. குழந்தை பேறு கிடைக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்த அந்த பலவீனத்தை ஆண்டவர் பலமாக மாற்றினார். ஆண்டவருடைய சந்ததியை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமினுடைய தலைமுறையினராக நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை நாம் பெருமையாக சொல்லலாம். மேலுமாக பழைய ஏற்பாட்டில் மோசேவினுடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். மோசே ஆண்டவர் அழைக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த முச்சடையிலிருந்து ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது மோசே முதலில் தயங்குகின்றார். காரணம், அவருக்கு திக்குவாயாக இருந்தது. நான் அந்த பார்வோன் மன்னிடம் சென்று நான் பேசுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று மோசே அவர் தன்னுடைய பலவீனத்தை அவர் முன்பாக எடுத்து காட்டுகின்றார். மேலுமாக அவர் எகிப்து நாட்டில் ஒரு படை வீரரை அவர் கொலை செய்து வந்திருக்கின்றார். எனவே ஒரு கொலை குற்றவாளியாகவும் அவர் இருக்கின்றார். இப்படியாக இந்த இரண்டு வகையான பலவீனத்தில் அவர் இருக்கும் பொழுது, இல்லை, நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், உன் வழியாக இஸ்ரேல் மக்களை நான் எகிப்தினிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நான் விடுதலை வாழ்வுக்கு நான் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டிற்கு நீந்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் மோசேவை அழைக்கின்றார். அவருடைய பலவீனத்தை ஆண்டவர் நிரப்புகின்றார், அதை பலமாக மாற்றுகின்றார். அதன் வழியாக இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எகிப்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது தாவீது என்ற ஒரு சிறுவன். இந்த தாவீது என்ற சிறுவன் ஆடு மாடு மேய்கின்ற அந்த தொழிலை செய்து கொண்டு வருகின்றார். அப்பொழுது மிகப்பெரிய கோலியாத்து என்ற ஒரு நபர் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக சவால் விடுகின்றார். எனவே என்னை வீழ்த்தியவன் பிறகுதான் நீங்கள் அடிபடிய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்கின்றார். இந்த மிகப்பெரிய கோலியாத்தை எப்படியாக வீழ்த்த முடியும் என்று மன்னர்களும் படை வீரர்களும் தளபதிகளும் முழித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் சிறிய பொடியனாக இருந்த இந்த தாவீது முன் வருகின்றார். இவரை என்னால் வீழ்த்த முடியும் என்று சொல்கின்றார். அப்பொழுது அனைவரும் பார்த்தார்கள், இவருடைய பலவீனத்தை மட்டும்தான் பார்த்தார்கள். இவன் சிறுவனாக இருக்கின்றார், இவருக்கு வயது இல்லை, பலவீனம் இல்லை, மேலுமாக போர் புரிகின்ற அனுபவமே இவரிடத்தில் இல்லை, படைக்கலன்களை சுமக்க கூட இவருக்கு வலுவில்லை என்று பலரும் இவருடைய பலவீனத்தை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவரிடம் இருக்கின்ற பலத்தை பார்க்கின்றார். உடத்தில் ஒரு திறமை இருக்கின்றது, அந்த திறமையை வைத்து இந்த கோலியாத்தை உன்னால் வீழ்த்த முடியும் என்று ஆண்டவருடைய துணையோடு அவர் போர் புரிகின்றார். மிகப்பெரிய அந்த கோலியாத்தை அவர் வீழ்த்தி இஸ்ரேல் மக்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். மேலுமாக புதிய ஏற்பாட்டில் நாம் திறக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா ஒரு ஏழையாக, அதுவும் ஏழை கன்னி பெண்ணாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சிறுமியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். இந்த கன்னி பெண் வழியாக தான் ஆண்டவருடைய மாட்சிமையானது வெளிப்படுத்த போகின்றது. மீட்பராம் கடவுள் இவருடைய வயிற்றிலிருந்தான் பிறக்கப் போகிறார் என்று ஆண்டவர் இவரை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாவை அவர் பலப்படுத்துகின்றார். எனவே இவ்வாறாக பலவீனத்தில் இருந்த அனைவரையுமே ஆண்டவர் பலமாக மாற்றுகின்றார். இறுதியாக ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவருடைய சீடர்களுடைய பெயர் பட்டியலை நாம் இடும்பொழுது பல்வேறு நபர்களும் மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக அனைவரும் படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். இப்படியாக படிக்க தெரியாத அறிவற்றவர்களாக இருந்த இப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். ஒரு பலவீனமானவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார், படிக்க தெரியாதவர்களை தான் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார், எந்த ஒரு திறமையும் இல்லாதவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். அந்த பலவீனத்தை ஆண்டவர் ஒரு முழுமையான பலமாக மாற்றுகின்றார். அவர்களை இனிமேல் நீங்கள் மீன்களை பிடிக்க வேண்டாம், மக்களை பிடியுங்கள் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையை நீங்கள்தான் முதலில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையை உலகெல்லாம் இவர்கள்தான் முதன் முதலாக பரப்புகின்ற அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பாந்தவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பலவீனமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது நம்முடைய திறமையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடல் குறைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மனக்குறைகளாக இருக்கலாம், அல்லது உளவியல் சார்ந்த குறைகளாக இருக்கலாம். இதை அனைத்தையுமே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் சரி, எதை படைத்தாலும் சரி, அனைத்தையும் நல்லது என கண்டார். எனவே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பலவீனமும் முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இதை ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை முதலில் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக நம்ப வேண்டும். இது நம்முடைய பாவத்தினால் வந்தது அல்ல, மாறாக நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் வந்தது அல்ல, மாறாக ஆண்டவர் நமக்காக கொடுத்த பலவீனம் இது. மேலுமாக இந்த பலவீனத்தில் தான் நம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்முடைய பவுல் அடியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே என்னுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிரம்ப கிடைக்கின்றது என்பதை இந்த பவுல் அடியார் தன்னுடைய கடிதங்களில் பதிவு செய்கின்றார். எனவே அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலவீனம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தால் நாம் வாழ்வு பெறுவோம். இந்த ஆசீர்வாதத்தால் நமக்கு முழுமையான வாழ்வு கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட, ஆண்டவரால் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட இந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இதை பலமாக மாற்றுவதற்கு ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய கிருபையும் எந்நாளும் நாம் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும். எனவே இந்த பலவீனத்திலிருந்து பலத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த பலம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த பலத்தை வைத்து கொண்டு கடவுளுக்காக நான் பணி செய்வேன், இறையாட்சியான பணியை செய்வேன், ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த நற்செய்தியை நான் முழுமையாக அறிவிப்பேன் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் உறுதியாக ஏற்று வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே பலவீனமாக பார்க்கப்பட்ட பெண்களுடைய சாட்சியம்தான் இன்று உயிர்த்த ஆண்டவராக நாம் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் என்னாலும் நம்முடன் இருக்கின்றார், நம்மோடு செயலாற்றுகின்றார், நம்முடைய பலவீனத்தை எல்லாம் பலமாக மாற்றுகின்ற அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம், இறையாசிரியை பெற்றுக்கொள்வோம். என்னாலும் உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்திருப்போம். வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூடமான பழி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல்
அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதித்தவரும் அவரே.